சைவ சித்தாந்த சாஸ்திரங்களைப் போலவே தேவார பாடல்கள், திருவாசகம் போன்றவையும் சைவ சித்தாந்தத்திற்கு மிக முக்கிய அடிப்படை நூல்களாக உள்ளன. அதில் அடங்கன் முறை மற்றும் தேவார பாடல்களை எழுதிய அப்பர் திருஞான சம்பந்தர், சுந்தரர் அவர்களை பற்றியும் அவர்களிடையே நீங்கள் காண்கின்ற வேறுபாடுகளையும் கொஞ்சம் விளக்க முடியுமா?
தேவாரம், தேவார திருமுறை அப்படிங்கும் போது இந்த அடங்கன் முறை அப்படின்னு சொல்றாங்களா, முதல் ஏழு திருமுறைகள் தேவார திருமுறைகள், அதுல முதல் மூன்று வந்து திருஞான சம்பந்தர், இரண்டாவது மூன்று வந்து அப்பர் பெருமாள், கடைசி அந்த ஏழாவது வந்து ஒரு சுந்தரமூர்த்தி நாயனார். இந்த மூவரையும் எவரை யார வந்து சிறப்பானவர் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களை பொறுத்து இருக்கு. ஆனா எனக்கு வந்து நான் எப்போதுமே இந்த அப்பர் பெருமானுடைய தத்துவங்களை பாடல்களை ரொம்ப சிறப்பா நினைச்சுக்குவேன், சிந்திப்பேன், நிறைய சிந்திப்பேன். அதனால திருஞான சம்பந்தரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் ஒரு படி குறைந்தவர்கள் அப்படின்ட்டு நான் எண்ணமே என்றதே இல்லை. அவர்கள் ஒவ்வொருத்தருமே ஒரு பெரிய ஒரு ஒரு வைர மாதிரி ஞான பொக்கிஷம் ஆக அந்த சில பாடல்கள் வந்து இப்போ எனக்கு அப்பர் பெருமானே அப்படிங்கும் போது என்னை முத முதல்ல கவர்ந்ததே அப்பர் பெருமான் தான். அதுவும் அந்த பாடல் நாம் யாருக்கும் குடியல்லோம் நம்மனே அஞ்சோம் அப்படின்னு, அது வந்து அற்புதமான ஒரு பாடல். அப்புறம் இன்னொரு பாடல் அவர் சொல்லுவாரு, காண்பார் ஆர் கொள் கண்ணுதல் காட்டா காலே அப்படின்ட்டு, அதுதான் சைவ சித்தாந்தத்து அடிப்படையே. அப்புறம் ஆட்டு வித்தா ஆடுருவர் ஆடாதாரே அப்படின்ட்டு அவர் தான் பாடுவார். ஆனா அதே சமயத்துல சுந்தரமூர்த்தி நாயனாருடைய சில பாடல்களை பாடும்போது அப்படியே நெஞ்ச நெகிழ வைத்து அவ்வளவு ஆழமா இரக்கம் வர்றது மாதிரி, அன்பு வர்றது மாதிரி அவர் பாடிடுவார். மற்ற பத்து எனக்கு இந்தி நின் மனமே பாவித்தேன், பாதமே பாவித்தேன்னு வருதா இந்தியா, அதுல அது அந்த அந்த மாதிரியான அது ஒரு நெருக்கம் நிகழ்வு ஏன்னா அப்படியே உருகி உருகி பாடுற அந்த பண்பு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட நம்ம பார்க்குறோம். திருஞான சம்பந்தர்கிட்ட மிக மிக ஆழமான தத்துவ ஞானத்தை நம்ம பார்க்குறோம். அவர் வந்து இந்த அம்மையப்பர் வடிவத்தை மிக மிக சிறப்பா பாடினவர். பெண் தானாகி நின்ற பெம்மான் அப்படிங்கிற அந்த இது, அப்புறம் அந்த வாத திறமை என்ன, அது வந்து அவருக்கு வந்து மிக மிக ஆழமான தத்துவ பாடல்களாக பல பாடியிருக்கிறாரு. அந்த தத்துவ பாடல்கள் எல்லாமே பிற்காலத்துல சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் எழுவதற்கு பேருதவியாக இருந்தன. ஆக இப்ப மேகண்டாருடைய சுஞான போதம், அப்புறம் சுரஞ்சி இது அருணந்தி சிவாச்சாரியுடைய இருபா இருபது, அதெல்லாம் இவர் அப்பர் பெருமானுடைய சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருஞான சம்பந்தருடைய தாக்கங்களை நம்ம நம்மளால பார்க்க முடியுது பாருங்க. அதுல வந்து திருஞான சம்பந்தர் அளவியல் அப்படிங்கிற இதுல ரொம்ப நுட்பமான பல பல கருத்துக்களை சொன்னவர். வாது வென்ற சம்பந்தர் இல்லையா, அதனால அவர் வந்து சமணர்களையும் புத்தர்களையும் வாதில் வென்று அந்த அளவை நீரிப்படி சென்றவர். அப்புறம் வந்து எதுக்களாலும் எடுத்த மொழியா மிக்க சோதிக்க வேண்டாம் சுழந்தெறிந்துள்ள சோதியும் பெருமான் அப்படின்ட்டு ஒரு வரி வரும் அவருடைய பாடல்ல, இது ஒரு பாடல்ல. அதுதான் சைவ சித்தாந்தத்துடைய அளவியல். அது வந்து அவருடைய தோற்றம் வந்து தொல்காப்பியத்துக்கு போறது. அப்ப இறைவனை நேராக தரிசிக்கும் போது அவனோட உண்மை அப்பட்டமாக வெளியாகி விடுகிறது. அப்ப இறைவனை தரிசிக்க வேண்டும். அப்ப இறைவன் வந்து கண் முன்னாக சுழன்று கொண்டிருக்கும் போது அந்த இறைவனுடைய தரிசனம் கிட்டி இருக்கும் போது அவன் இருக்கானா இல்லையாங்கிற கேள்வியே வராது. என்ன ஏது என்ன எடுத்துக்காட்டு அவன் இருக்கிறதுக்கு அப்படிங்கிற அந்த புத்தர்கள் லோகாயதர்கள் சமணர்கள் கேட்ட கேள்வியெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடுது. அப்ப அதுதான் பாருங்க, நம்ம திருஞான சம்பந்தர் வந்து அளவைவாதி, அற்புதமான நுட்பத்தோடு கூடிய அளவைவாதி. ஆக இந்த மாதிரி முறையில இந்த மூர்த்திகள் மூவரும் இந்த மாதிரி மிக மிக சிறப்பான முறையில ஒவ்வொருத்தரும் அந்த பாடல்களை தத்துவ விளக்கங்களை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல என்னுடைய கருத்துப்படி அந்த மூவருடைய ஆழமான தத்துவ விசாரணை நம்ம புரிஞ்சுக்கல. அந்த அவருடைய பாடல்களுக்கு இன்னும் ஒழுங்கான ஒரு உரை வந்ததா எனக்கு படலை. நான் தலைமை ஆயின வெளியிட்டு இருக்கிற உரையெல்லாம் படிச்சு பார்த்தேன், எனக்கு அவ்வளவா அவ ஈடுபாடு இல்லை. பெரும்பாலும் அவங்க வந்து முக்கியமான கருத்துக்கள் எல்லாம் எடுத்து விளக்கவில்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் வந்து கடந்த 10 வருஷங்களாக என்னால் முடிந்தவரை இந்த அப்பர் பெருமான், திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களுடைய பாடல்களை ஒளிப்புரை தமிழில் பொழிப்புரை தருவதோடு ஆங்கிலத்திலும் பொழிப்புரையோடு விளக்க உரையும் தந்திருக்கிறேன். அதெல்லாம் தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டா நல்லா இருக்கும். இப்ப அப்பர் பெருமானுடைய பதியங்கள்ல 14 பதியங்களை பொறுக்கி எடுத்து அந்த மாதிரி செஞ்சிருக்கிறேன். அதே போல திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார் பதியங்களையும் தேர்ந்தெடுத்து செஞ்சிருக்கிறேன். அதே போல நான் நன்மாவாருடைய ஏறக்குறைய 250 பதியங்களுக்கு புற வேண்டியிருக்கு ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தும் வச்சிருக்கிறேன். அதெல்லாம் இணையத்துல கிடைக்கும் பாருங்க. ஆக இந்த மாதிரியான முறையில தேவார திருமுறைகளுக்கு அடங்கன் முறை சிறப்பு. ஆனா அது அடுத்து அதுக்கு அடுத்தாப்புல வர்றதுதான் திருவாசகம். திருவாசகம் அது அதுக்கு தனி ஒரு சிறப்பு இருக்கு. மாணிக்க வாசருடைய திருவாசகம் அது நிறைய பல அறிஞர்கள் எழுதிவிட்டார்கள் அதை பத்தி. அதனால நான் சொல்றதுக்கு அதிகம் இல்லை. ஆனா திருவாசகம் மாத்திரமல்ல மாணிக்க வாசருடைய நூல்கள், திருக்கோயார் அப்படின்னு ஒரு நூலும் எழுதியிருக்கிறார். அதுவும் ஒரு அற்புதமான சமய இலக்கியம். அது வந்து உள்ளபடிய ஒரு தத்துவ இலக்கியம். பக்தி பாடல்கள் மாத்திரமல்ல, ஆன்மா இறைவனை அடைவது திருமணத்துக்கு ஒப்பான ஒன்று அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து அந்த திருக்கோயார்ல இருக்கும். அவர் வந்து அத ஒரு புதிய அணுகுமுறையில ஆன்மா இறைவனை நெருங்குவதை பற்றி சொல்லியிருப்பாரு. அதுக்கு நல்ல ஒரு உரை, ஆழமான ஒரு உரையும் இருக்கு. ஆக இந்த அடிப்படையில தான் நம்ம இந்த தேவார திருமுறைகளையும் திருவாசகம், திருக்கோயார் போன்ற நூல்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும்.